ஆமா, அதனால நம்ம அந்த அந்த நகரம் வந்து மறுக்கின்ற விதங்களை பார்த்தோம் என்று சொன்னால், அது ஆறு விதங்களாக அந்த மறுப்பு அமையும் சொல்கின்றார்கள் வடமொழி நூலார். அதுல அந்த மூன்று முறைகள் தான் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. அந்த ஆறு முறைகள்ல மூன்று முறைகள் தான் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்படுகின்றன. இந்த நகரத்திற்கு ஆறு விதமான பொருள்கள் இருக்கின்றன நானாவுக்கு. அதுல மூன்று பொருள்கள் முக்கிய பொருளாக எடுத்தப்படுகின்றன. நம்ம நம்முடைய வசதிக்காக நாலு பொருள்கள் எடுத்துக்கிடுவோம், அது நமக்கு இன்னும் நமக்கு துணை செய்யும். மூணு பொருளும் நாலு பொருள்கள் எடுத்துக்கிட்டா நமக்கு மேலும் அது நமக்கு தெளிவை தரும். இந்த மாதிரி சித்தாந்த விஷயங்களுக்குள்ள போய் போக வேண்டாம். எடுத்துக்காட்டுன்னு போகும்போது உலகியல் வச்சு பார்த்துட்டா எடுத்துக்கா முதல்ல அதனுடைய கருத்து நமக்கு புரியும். அர்த்தம் சொற்களுக்கு பொருள் உலகியல் எடுத்துக்காட்டுகள் பார்த்தா தான் புரியும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள வரலாம். இப்ப பிரகாசம் என்பது ஒரு சொல், வடமொழி சொல்லாக அத்வைதம் இருப்பதனாலே அந்த மாதிரி சொற்களை வச்சுதான் நாங்க எடுத்துக்காட்டு தர முடியும். பிரகாசம் வெளிச்சம் என்ற பொருள் தரக்கூடிய வடமொழி சொல். அதனோடு இந்த நகரம் புணர்கிறது. ந கூட்டல் பிரகாசம், அது என்ன ஆகும்? அப்பிரகாசம் ஆகும். ந கூட்டல் பிரகாசம் அப்பிரகாசம். இங்க அந்த பிரகாசம் என்பதனோடு சேர்ந்த இந்த நகரம் அந்த பிரகாசத்தை மறுக்க வருகின்றது. எப்படி மறுக்க வருகின்றது என்று சொன்னால், பிரகாசம் இல்லை என்று அதன் இன்மையை உணர்த்த அங்கு அந்த நகரம் வந்து சேர்கின்றது. பிரகாசம் என்பதனோடு நகரம் சேர்ந்து பிரகாசம் இங்கு இல்லை என்று அந்த பிரகாசத்தின் இன்மையை உணர்த்த வருகின்றது. ஒரு இடத்தில் பிரகாசம் இல்லை என்றால் அப்பிரகாசம் சொல்றோம். இங்கே நகரம் எந்த பொருளில் வந்தது என்று சொன்னால், இன்மை பொருளில் வந்தது. எனவே நகரத்திற்கு உள்ள ஆறு பொருள்களில் ஒன்று இன்மை பொருள். நம்ம ஆறு பொருள்களையும் பார்க்கப் போவதில்லை, நான்கு பொருள்களை தான் பார்க்க போறோம். பிரகாசத்திற்கு நகரம் வந்து சேரும் பொழுது அப்பிரகாசம் ஆகும். அப்பிரகாசம் என்பது பிரகாசம் இல்லை என்ற பொருளை தந்து அது இன்மை பொருளிலே அமைகின்றது. இன்மை பொருள் ஒன்று. இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, நியாயம் என்பதை எடுத்துக்கொள்வோம். நியாயம் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். நியாயம் தமிழ் வழக்கப்படி நியாயம் என்று எழுதுகின்றோம். நியாயம் என்ற சொல்லுக்கு முன்னால் நகரம் வந்து புணர்ந்தது என்று சொன்னால் அநியாயம் என்று ஆகின்றது. அநியாயம் 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 என்பது என்ன பொருள் தெரிகின்றது? நியாயம் இல்லை என்று நியாயத்தின் இன்மையை தான் காட்டுகின்றதா? அப்பிரகாசம் என்பதிலே பெறப்படும் பொருள் என்ன? பிரகாசம் இல்லை என்று பிரகாசத்தின் இன்மையை அந்த அப்பிரகாசம் சொல் குறிக்கின்றது. பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம் குழப்பம் இல்லையே? பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம்னு சொன்னா இல்லையே? அப்பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம் சொல்லணும். அப்பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம், அப்பிரகாசத்துல ஆதானா இருக்கு, நான் எங்க இருக்குன்னு கேள்வி வரும். நானாதான் என்னவாயிருக்கு? ஆனாவா ஆயிருக்கு. அப்பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம் பிரகாசத்தின் இன்மையை குறிக்கின்றது. அநியாயம் என்ற சொல்லில் உள்ள நகரம் நியாயம் இல்லைன்னு இன்மையை தான் குறிக்கின்றதா? எண்ணி பார்க்க வேண்டும். நியாயம் இல்லை என்றது இன்மையை குறிக்கவில்லை. அநியாயம் என்பது என்ன? நியாயம் இல்லாதது மட்டுமா? நியாயத்துக்கு நேர் மாறான இன்னொரு செயல். வெளிச்சம் இல்லைன்னா அது வெளிச்சம் இல்லைன்னு இன்மையை மட்டும்தான் குறிக்கிறது. பிரகாசம் அப்பிரகாசம்னா பிரகாசம் இல்லைன்னு இன்மையை மட்டும்தான் குறிக்கின்றது. ஆனால் அநியாயம் என்பதிலே, அநியாயம் என்பதில் உள்ள அந்த நகரம் எதை குறிக்கின்றது? நியாயம் இல்லை என்று அங்கு சொல்ல வரவில்லை, நியாயத்துக்கு மாறான நேர் மாறான, அதான் விரோத பொருள் என்று சொல்லுவார்கள். விரோதம்னா என்ன அர்த்தம்? நேர் மாறானது. நியாயத்துக்கு நேர் மாறான வேறொரு செயல் என்பதை சொல்லத்தான் அநியாயம் என்பது வருகின்றது. எனவே நகரத்திற்கு நாம் இரு பொருள்கள் பார்த்து விட்டோம். முதலில் பார்த்தது அப்பிரகாசம் என்ற எடுத்துக்காட்டின் மூலம் இன்மை பொருள். அப்பிரகாசம் என்பதில் உள்ள நகரம் பிரகாசம் இல்லை என்பதைத்தான் அங்கே குறிக்கின்றது. அதற்கு மேல் அது ஒரு பொருளையும் தரவில்லை. ஆனால் அநியாயம் என்ற சொல் அல்லது அநீதினாலும் வச்சுக்கோங்க, எல்லாம் ஒரே கருத்து தானே. அநியாயம் அநீதி என்ற சொற்களிலே உள்ள நகரம் நியாயம் இல்லை நீதி இல்லைன்னு அந்த இன்மையை மட்டும் சொல்லல, அந்த நியாயம் நீதி இவற்றுக்கெல்லாம் நேர் மாறான தீமைகளை இல்லையா, நேர் மாறான பொருளை அங்கே குறிக்கின்றது. அதான் விரோத பொருள். நியாயத்துக்கு நேர் மாறானது அநியாயம், அதே மாதிரி அநியாயத்துக்கு நேர் மாறானது நியாயம். எனவே அநியாயம் என்ற சொல்லில் உள்ள நகரம் அப்பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரத்தை போல் இன்மை பொருளை தரவில்லை. அநியாயம் என்ற சொல்லில் உள்ள நகரம் மறுதலை பொருளை தருகின்றது. அந்த விரோதத்தை தான் நேர் மாறான பொருளை தான் மறுதலை பொருள்னு சொல்வார்கள். மறுதலை பொருளை தருகின்றது. மறுதலை பொருள் என்பது இதற்கு நேர்மாறான இன்னொன்று என்று சொல்வது மறுதலை பொருள். எனவே நகரத்துக்கு முதல்ல இன்மை பொருள், இன்மை பொருளை தரும் நகரம், அதற்கு எடுத்துக்காட்டு அப்பிரகாசம். இந்த நகரம் மறுதலை பொருளையும் தரும், அதற்கு எடுத்துக்காட்டு அநியாயம் அல்லது அநீதி. அயோக்கியம் கூட அப்படிதான் சொல்லணும் இல்லையா, யோக்கியமான செயல்களுக்கு நேர்மாறான செயல்களை செய்யக்கூடியவன். ஆகவே மறுதலை பொருள், அதை என்ன சொல்வார்கள் வடமொழியில, விரோத பொருள். இன்மை பொருள், மறுதலை பொருள். மூன்றாவது பொருள் பேத பொருள். பேத பொருள், நகரம் பேத பொருளை தரும். பேதம் வேறு, வேறுபாடை காட்டுவது, வேறுபாட்டு பொருள். இது வேறு அது வேறு அப்படின்னு காட்டுது, அவ்வளவுதான். இதுக்கு நேர் மாறானதா அது இருக்கணும் அவசியம் இல்ல. நியாயமோ அநியாயமோ வேறு வேறு தான், ஆனா சும்மா வேறு வேறு இல்ல, நேர் மாறான வேறு வேறு. இது இப்படி நேர்மாறா இருக்கணும் இல்ல, பேத பொருள் நேர்மாறா இருக்கணும் இல்ல, இது வேறு அது வேறு அப்படின்னு காட்டுகிறது பேத பொருள். என்ன எழுதிட்டா நல்லது, நீங்க எழுதிட்டு இருக்கீங்க, நானும் எழுதிட்டான். பிரகாசம் இன்மை பொருள், அநியாயம் மறுதலை பொருள், ஒரு உத்தரவு உணர்த்தும் பொருள்கள் அல்லது நகரம் உணர்த்தும் பொருள்கள். அப்பிரகாசம் என்பது நகரம் இன்மை பொருளை உணர்த்தியது, அநியாயம் என்ற சொல்லியுள்ள நகரம் மறுதலை பொருளை உணர்த்தியது. இப்ப பேத பொருள் இந்த சொல் வந்து நம்ம பழக்கத்தில் அவ்வளவா பயன்படுத்தாத சொல், இருந்தாலும் நம்ம அந்த பொருளை உணர்வதற்கு நமக்கு ரொம்ப துணையா இருக்கும். அதனால கொஞ்சம் புதுசா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா கேட்டுக்கோங்க. தமிழிலே பயன்படுத்தாத வடமொழி சொல், இது ஒரு பெரிய வடமொழி சொற்கள்னாலும் தமிழ்ல பயன்படுத்துறோம். வடமொழி வழக்கப்படியே முதல்ல எழுதியில அனாசாசக பூ, வடமொழி வழக்கப்படியே எழுதியில அனாசாசக பூன்னு, தமிழ் வழக்கப்படியே எழுதுனா அனாகாசம் பூமி, அனாகாசம் பூமி.
ஆகாசம் தமிழ் வழக்கப்படியத ஆகாயம்னு சொல்லுவோம், சில இடங்கள் ஆகாசம்னே வருது, நின்ற திருத்தாண்டகத்தில் வருது இல்லையா, இருநிலனாய் தீயாகி நீருமாகி ஏமானனாய் காற்றுமாகி அருநிலைய திங்களாய் ஞாயிறாகி ஆகாசமாய், ஆகாசமாய் அந்த வழக்கப்படி எழுதியிருக்கிறார். பல இடங்கள் ஆகாயமாயின்னு வரும். ஆமா, ஆகவே ஆகாசம் என்றாலும் ஆகாயம் என்றாலும் ஒரே பொருள் தான், அது வானம் பரந்த வெளி. சரி, ஆகாசம், ஆகாசம் என்ற சொல்லின் முன்னே நகரம் வந்து சேருது. ந கூட்டல் ஆகாசம், ந கூட்டல் ஆகாசம் என்னாகுது அனாகாசம், ந கூட்டல் ஆகாசம் அனாகாசம். சரிதானா, இதுல இந்த அனாகாசம் என்று சொல்லல, நகரம் எந்த பொருளை தருகின்றது, ந கூட்டல் ஆகாசம் அனாகாசம். அப்பிரகாசம் போல அங்க பிரகாசம் இல்லைன்னு சொன்னது போல இங்க ஆகாசம் இல்லை என்று இன்மை பொருளை தரவில்லை. எந்த இடத்திலேயாவது வச்சுக்கிட்டு ஆகாசம் இல்லை இங்கு இல்லைன்னு சொல்ல முடியுமா, இன்மை பொருளை தரவில்லை. அநியாயம் என்ற சொல்லில் உள்ள நகரம், இது நியாயத்துக்கு நேர்மாறான இன்னொரு செயல் அப்படின்னு மறுதலை பொருளை தந்தது. அந்த மாதிரி இந்த அனாகாசத்தில் உள்ள நகரம், இது ஆகாசத்துக்கு நேர் மாறான ஒன்றுன்னு சொல்லி மறுதலை பொருளை சொல்லி தருவதற்கும் வாய்ப்பில்லை. அப்ப இது எந்த பொருளைத்தான் தருகின்றது என்று சொன்னால் அதுதான் பேத பொருள். என்ன அனாகாசம் என்று சொன்னால் ஆகாசம் அல்லாதது, ஆகாயம் அல்லாத வேறொன்று, அவ்வளவுதான். அந்த வேறொன்று ஆகாயத்துக்கு நேர்மாறா இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஆகாயம் அல்ல அல்லப்பா இது வேற ஒன்று அப்படிங்கிறாங்க. ஆகாயம் அல்லாத வேறொன்று, ஆகாயம் வேறு இந்த பொருள் வேறு. அப்ப எந்த பொருள்ன்றது சொல்லணும் இல்லையா, ஆகாயத்தின் வேறான பொருள் தான் ஆகாயத்தை தவிர மற்ற எல்லா பொருள்களும் ஆகாயத்தின் வேறான பொருள்கள் தான். பூமியை சொல்ல வரீங்களா, நீரை சொல்ல வரீங்களா, எதை சொல்ல வரீங்க, அதை குறிப்பிடணும் இல்லையா, அதை குறிப்பிட்டே ஆகணும். அதனாலதான் அனாகாசம் பூமி என்று அங்க எடுத்துக்காட்டு தரப்படுகின்றது. ஆகாயம் அல்லாதது பூமி, பூன்னு மட்டும் எழுதுனா வடமொழி விளக்கு, வடமொழி சொல் பூ, தமிழ்ல பூமி. ஆகவே ஆகாயம் அல்லாதது பூமி, ஆகாயத்தின் வேறானது, ஆகாயம் வேறு பூமி வேறு என்ற ஒரு கருத்தில் இந்த பூமி ஆகாயம் அல்லாதது என்று பேத பொருளை தருகின்றது.
எனவே அனாகாசம் என்பதில் உள்ள நகரம் ஆகாயம் அல்லாத பொருள், ஆகாயத்தின் வேறான பொருள் என்று சொல்லி அந்த வேறான பொருள் எது என்பதும் அதனை தொடர்ந்து வருகின்றது. இது பேத பொருள். இனி பார்க்க வேண்டிய நான்காவது பொருள் தான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். ஏன் சார் இப்ப பார்க்க வேண்டிய பொருளை மட்டும் முக்கியமான பொருள்ங்களே, இப்ப முக்கியமல்லாத பொருள்கள் எல்லாம் போட்டு இவ்வளவு நேரம் போட்டு விளக்கிருக்கீங்களா? அப்படி அப்படி சொல்லக்கூடாது, எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். பார்க்க வேண்டிய பொருள் ஏன் முக்கியமான பொருள் சொன்னீங்கன்னா, இந்த அத்வைதம் என்ற சொல்லிலுள்ள நகரம் இருக்கின்றதே, இந்த நகரத்திற்கு நாம் இதுவரை பார்த்த மூன்று பொருள்கள் எதையும் சைவ சித்தாந்தம் கொள்ளவில்லை. என்ன ஒவ்வொரு சொல்ல அந்த நகரம் ஒவ்வொரு மாதிரி பொருளை தருகின்றது. அப்ப அத்வைதம் என்று வரும்போது அதில் உள்ள நகரம் இன்மை பொருளை தருகின்றதா என்று சொன்னால், சைவ சித்தாந்தம் இன்மை பொருளை தரவில்லை என்றுதான் பதில் சொல்லும். அத்வைதம் என்று சொல்லியுள்ள நகரம் அநியாயம் சொல்லியுள்ள நகரம் மாதிரி மறுதலை பொருளை தருகின்றதா என்று கேட்டால், மறுதலை பொருளை தரவில்லை என்று சைவ சித்தாந்தம் சொல்கின்றது. அத்வைதம் என்று சொல்லியுள்ள அந்த நகரம் அனாகாச பூ என்ற அனாகாசம் பூமி என்று எடுத்துக்காட்டியுள்ளது போல, அனாகாசத்தில் உள்ள நகரத்தை போல பேத பொருளை தருகின்றதா என்று சொன்னால், பேத பொருளையும் தரவில்லை. அப்ப என்ன பொருளை தருகின்றது? இப்போது அந்த பொருள் தான் இப்ப பார்க்க போறோம். சாதிருசிய பொருள், சாதிருசிய பொருளை தருகின்றது. என்ன ஒண்ணு எப்படினே அப்படின்னா விளக்கமா பார்க்க போகின்றோம். அதுக்கு எடுத்துக்காட்டு அனசுபம். எடுத்துக்காட்டு பொருளை எழுதி எடுத்துக்காட்டு எழுதணும். எடுத்துக்காட்டு அது என்ன பொருள்? சாதிருசிய பொருள். பேரே புரியல நினைச்சிட வேண்டாம், தமிழ் அதுக்கு என்ன பேரு நான் அப்புறமா சொல்றேன். சாதிருசியம், சாதிருஷ்யம்னு வரும் உட முடியல, சாதிருஷ்யம் தமிழ் விளக்கப்படி சாதிருசியம் தான் எழுத முடியும். அனசுபம், அனசுவங்கிற சொல் எப்படி உருவாயிருக்கணும்? அசுவம் என்ற சொல்லுக்கு முன்னால் நான் வந்து சேர்ந்திருக்கணும். ந கூட்டல் அசுவம் அனசுவம். அசுவம் என்பது வேற ஒன்றும் இல்லை, குதிரை. அசுவம் என்பது குதிரை இல்லையா? அப்ப அதுக்கு முன்னாடி நான் வந்து புணர்ந்தால் ந கூட்டல் அசுவம் என்று அங்க குதிரை என்பதனை அங்க மறுக்க வருகின்றது இல்லையா? ஒரு பொருளை இது குதிரை அல்ல என்று சொல்லி மறுக்க வருகின்றது, அவ்வளவுதான். கூட்டல் அசுவம் அனசுவம், கூட்டல் அசுவம் அனசுவம். அந்த நேர இந்து கூட்டல் ஆ இருக்கு பாருங்க, அப்ப வருமொழியில உயிரெழுத்து வந்து இந்து கூட்டலா இருந்து அப்படி இந்து ஆம அப்படி மாறிடுது. ஒரு சுழற்சி சுழன்று ஆ முதல்ல இந்து அப்புறமும் போயிருது, அதான் அனசுவம் ஆகுது. அது நீங்க பொறுமையா செஞ்சு பாருங்க. அனசுவம், அனசுவம் என்பதில் உள்ள நகரம் இதுவும் அசுவம் அல்ல என்று பேத பொருளை தருவது மாதிரிதான் இருக்கின்றது. ஆகாசம் அல்லாதது, அனாகாசம் பார்த்தோம் இல்லையா, அனாகாசம் ஆகாசம் அல்லாதது. அதே மாதிரி அனசுவம்னா என்ன அர்த்தம்? அசுவம் அல்லாதது. அசுவம் என்றால் குதிரை, குதிரை அல்லாதது. அப்ப இதுவும் பேத பொருள் மாதிரி தானே சார் இருக்கு, குதிரை வேறு இந்த பொருள் வேறு அப்படின்னு ஒரு பொருளை காட்டி சொல்றோம். ஒரு பொருளை காட்டி சொல்றோம், என்ன சொல்றோம்? குதிரை வேறு இந்த பொருள் வேறு அப்படின்னு சொல்ல வேண்டிய இடத்துல அந்த காட்டுற பொருளை என்ன சொல்றீங்க? இது அனசுவம், குதிரை அல்லாதது. இது பேத பொருளா தானே இருக்கு. அப்படின்னா பேத பொருளை என்ன பார்த்தோம்? எடுத்துக்காட்டு அனாகாசம், ஆகாசம் அல்லாதது. ஆகாசம் அல்லாத பொருள்கள் எத்தனையோ பொருள்கள் இருக்கின்றன. சொல்ல போனால் ஆகாசம் தவிர மற்ற எல்லா பொருள்களும் ஆகாசம் அல்லாததுதான். அப்ப என்ன பொருள் எனக்கு குறிப்பிடணும் இல்லையா? பூமி, பூமியை தான் நீங்க எந்த பொருளை சொல்ல வரீங்க ஆகாசம் அல்லாததுன்னு? ஆகாசம் அல்லாத பொருள்கள் எத்தனையோ இருக்கின்றன, அதில் நீங்க எந்த பொருளை குறிப்பிட்டு ஆகாசம் அல்லாததுன்னு சொல்ல வரீங்கன்னா பூமின்னு குறிப்பிட்டிருக்கோம், நீர் எதுனாலும் குறிப்பிட்டுக்கலாம். ஆனா அனசுவம் என்பதில் அப்படி குறிப்பிடணும்னு அவசியம் இல்லை. குதிரை அல்லாதது எதுன்னு குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை, குறிப்பிடாமலே அது உணரப்பட வேண்டும். குறிப்பிடாமலே அது அந்த கருத்து உணரப்பட வேண்டும். அதுதான் இந்த சாதிருசிய பொருளுடைய தனிச்சிறப்பு. பேத பொருளில் இருந்து இந்த சாதிருசிய பொருள் வேறுபட்டு விளங்குவது அப்படிதான். சொன்னா தமிழ்ல ஒரே மாதிரிதான் சொல்லணும். அனாகாசம் ஆகாசம் அல்லாதது, அனசுவம் அசுவம் அதாவது குதிரை அல்லாதது. ஆனால் ஆகாசம் அல்லாததுன்னு பேத பொருள்ல சொல்லும் பொழுது ஆகாசம் அல்லாத எந்த பொருள் என்பதை அங்கே குறிப்பிட வேண்டும். அனசுவம் என்பதை குறிப்பிட வேண்டாம். ஏன்னா அசுவம் மாதிரியே இருந்து ஆனா உண்மையில அசுவம் அல்லாத பொருளை பார்த்து தான் அனசுவம்னு சொல்லணும். குதிரை மாதிரியே இருக்கணும் ஆனா குதிரை அல்ல, அப்படிப்பட்ட பொருளை மட்டும்தான் அனசுவம் என்று அந்த பொருளுக்கு மட்டும்தான் அந்த பெயர் பொருந்தும். குதிரை அல்லாத பொருள் எத்தனையோ இருக்கு. கல்லு கூட குதிரை அல்லாததுதான், மண்ணும் குதிரை அல்லாததுதான், மாடு குரங்கு எல்லாம் குதிரை அல்லாதவை தான். ஆனா அந்த பொருள்களில் எதையாவது பார்த்து அனசுவம்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். எந்த பொருளை பார்த்து அனசுவம்னு சொல்லுவோம்? குதிரை மாதிரியே இருந்து ஆனா குதிரை அல்ல. அப்ப எந்த பொருளை பார்த்து சொல்லுவோம்? சரி, நல்ல வேலை என்ன பார்த்து யாரும் சொல்லல, அது வர நன்றி. கழுதையை பார்த்துத்தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அனசுவம் என்று சொல்கின்ற வழக்கு வடமொழியிலே உள்ளது. அசுவம் போல இருந்தும் அப்படி இருந்தும் அப்படி அல்ல என்பதுதான் அனசுவம் என்பதுதான் சாதிரசிய பொருள். பேத பொருள் என்பது இது அது அல்ல அப்படின்னு மட்டும் சொல்வது பேத பொருள். சாதிரசிய பொருள் இது அதை போல இருந்தும் அது அல்ல. இதுதான் பேத பொருளுக்கும் சாதிரசிய பொருளுக்கும் உள்ள வேற்றுமை, ரொம்ப நம்ம உணரணும். சரி சார், மேல தமிழ்ல சொன்னீங்க இன்மை பொருள் மறுதலை பொருள் சொன்னீங்க, இங்க மட்டும் தமிழ்ல சொல்லலையே பேத பொருள் சாதிரசிய பொருள் சொல்றீங்கன்னா தமிழ்ல ரெண்டையும் ஒரே மாதிரிதான் முடிவேற்க வேண்டியது வரும். பேத பொருள்னாலும் ஆகாசம் அல்ல பூமின்னு சொல்லும் போது அது அண்மை பொருள் அல்லன்னு வந்தா அது அண்மை பொருள். வேதத்தையும் அண்மை பொருள் தான் முடிவேற்க வேண்டியது வரும். வேற என்ன சொல்ல முடியும்? சாதிரசிய பொருளையும் தமிழ்ல அண்மை பொருள் தான் சொல்ல வேண்டியது வரும். அதனால வேற்றுமை தெரியணும்னால அந்த வடமொழி பெயர்களே இல்லை.
அப்போ பேத பொருள் வருகின்ற அண்மை பொருளுக்கும் பேத கருத்தில் வருகின்ற அண்மை பொருளுக்கும் சாதிரசிய கருத்தில் வருகின்ற அண்மை பொருளுக்கும் வேற்றுமை உள்ளது. பேத பொருள் வந்து இது அந்த பொருள் அல்ல அப்படின்னு மட்டும் சொல்லிட்டா அது பேத பொருள். அந்த இடத்துல எது அந்த பொருள் அல்ல அப்படின்னு சொல்லணும் இல்லையா? பூமி ஆகாசம் அல்ல, நீர் ஆகாசம் அல்ல, ஒரு பொருளை சொல்லிதான் அது ஆகாசம் அல்ல சொல்லணும் இல்லையா? எனவே பேத பொருள் என்பது இது அந்த பொருள் அல்ல அப்படிங்கிற மாதிரி வர்றது பேத பொருள். சாதிரசிய பொருள் என்பது இது அந்த பொருள் மாதிரி இருந்தும் அந்த பொருள் அல்ல, அந்த பொருளோடு ஒரு வகையால் ஒற்றுமையுடையதா இருந்தும் இது அந்த பொருள் அல்ல. இதை நீங்கள் உணர்ந்து கொண்டால் ரொம்ப சிறப்பு. ஐயா ஆமா ஆமா, பிரகாசத்துக்கு ஆப்போசிட் தான் அப்பிரகாசம். அங்க அது இல்லை அப்படிங்கிற கருத்தை தான் தருது, அதற்கு பதிலாக வேறொன்று இருக்கு என்ற கருத்தை அங்க தரல. சரிதானா? ஆனா பேத பொருள் இந்த பொருள் அந்த பொருள் அல்ல, அந்த பொருளுக்கு வேறான ஒரு பொருள் என்ற கருத்து அங்க பெறப்படுது இல்லையா? உதாரணமா தொழுவத்தில் மாடு இருக்கிறதா பார்த்து வா அப்படின்னா, பொதுவா இன்மை பொருளுக்கு நான் பொதுவா இன்மைனா இன்மை பொருள்னா என்னன்னு சொல்றேன்னா, தொழுவத்தில் மாடு இருக்கிறதா பார்த்துவானா அங்க போய் பார்க்க போறான், மாடு இல்ல. இப்ப மாடு இல்லை அப்படின்னு அங்க சொல்ல முடியும், அங்க போய் மாடு அல்லன்னு சொல்ல முடியுமா? அப்ப அண்மை பொருள் வேறு இன்மை பொருள் வேறு. ஒன்றன் இல்லாமையை உணர்த்துவது இன்மை பொருள், ஒன்று அல்லாத பிரிதொன்று அப்படின்னு உணர்த்துவது அண்மை பொருள். நீங்க வழங்கிக்கலாம், இது மாடு அல்ல குதிரை, அது அண்மை பொருள், அது பேத பொருள் தான். அது மாடு அல்லாதது எதுன்னு சொல்லணும் குதிரைன்னு இல்லையா? ஆனா குதிரை அல்லாததுன்னு சொல்லி நிறுத்திட்டீங்கன்னா வேற எதுவும் சொல்லாம குதிரை அல்லாத நிறுத்திட்டீங்கன்னா அது கழுதையை தான் குறிக்கும். ஓ, கழுதைய ஊகித்து தான், கழுதையை அசிவு பண்ணி தான் சொல்றாங்க இல்லையா? சாதிரசிய பொருள் நம்ம புரிஞ்சு கொள்ளலாம். குதிரைன்னு குதிரை போன்று இருந்தும் குதிரை அல்ல. ஆகவே நாம் தமிழில் பயன்படுத்துகின்ற அண்மை பொருளுக்கு தக்கபடி இரண்டு விதமான அண்மை பொருள்கள் வடமொழியில் இருக்கின்றன. ஒன்று பேத பொருள், இது அல்லாத பொருள் என்ற அளவோடு நிறுத்திக் கொள்வது. இன்னொரு அண்மை பொருள் சாதிரசிய அண்மை பொருள், அதுபோல் இருந்தும் அது அல்லாதது என்று சொல்வது. இந்த சாதிரசிய அண்மை பொருளைத்தான் நாம் அத்துவைதம் என்ற சொல்லிலுள்ள நகரத்திற்கு கொள்கின்றோம். அத்துவைதம் என்ற சொல்லிலுள்ள நகரத்திற்கு பேரும் வெறும் பேத பொருளை மட்டும் கொள்ளவில்லை, அல்லது மற்ற பொருள்கள் எதையும் கொள்ளவில்லை, மறுதலை பொருளோ இன்மை பொருளோ கொள்ளவில்லை, சாதிரசிய அண்மை பொருளைத்தான் கொள்கின்றோம்.
அதுதான் வெறுமான அண்மை பொருள் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பாங்க உரையாசிரியர்கள். அதனுடைய நுணுக்கமாக அதை புரிந்து கொள்ளணும்னா நமக்கு இந்த காலத்தில் இவ்வளவு தேவைப்படுது, காலத்துக்கு ஏற்ற தேவைகள். அப்ப இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்ற கேள்விக்கு விடையாக வருவதுதான் அத்வைத சம்பந்தம் என்ற சொல். அத்வைத சம்பந்தம், இப்ப அந்த நம்ம பொருளுக்கு வருவோம். அத்வைத சம்பந்தம் நான் கூட்டல் துவைதம் அத்வைதம், இது என்ன பொருளை சொல்கின்றது? நாம சைவ சாந்தத்தில் சொல்றோம், நேரடியாக சைவ சாந்த பொருளுக்கே வரேன். மற்ற பொருளுக்கெல்லாம் போய் கடைசியில் சைவ சாந்த பொருள் வரும்போது களைச்சு போயிடுவோம் இல்லையா, மற்ற பொருள்களை பத்தி நினைவு கூட தான் போவோம். இதுக்கு வந்துட்டு அப்புறம் மெதுவாக மற்றது போலாம். சாதரிசி அது கொஞ்சம் சிறப்பான பொருள், உணர்வதற்கு அருமையான பொருள், அதனாலதான் அதை கடைசியில நான் சொன்னேன். அந்த சாதரிசி அண்மை பொருளை கடைசியில சொல்லியிருப்பதனால அத்துவிதத்திற்கு அந்த பொருளையே கொள்கின்ற சைவ சித்தாந்த விளக்கத்திற்கே நான் இப்போது வந்து விடுவோம். நகூட்டல் துவைதம், இந்த நகரத்துக்கு சாதரிசிய பொருளை கொண்டால் துவைதம் அல்ல என்றுதான் பொருள் வரும். துவைதம் அல்ல, இரண்டு அல்ல. சாதரிசிய பொருள் அண்மை பொருள் தானே, இரண்டு அல்லன்னு தான் வரும். இன்மை பொருள் கொண்டவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க, இரண்டு இல்லைன்னு சொல்லுவாங்க. நாம அந்த பொருள் கொள்ளலையே, இன்மை பொருள் கொள்ளலையே, அதனால நாம வந்து இரண்டு இல்லைன்னு அந்த அத்வைதத்துக்கு விளக்கம் கொடுக்க மாட்டோம். நாம எப்படித்தான் கொடுப்போம், இரண்டு அல்ல, இரண்டுக்கு நேர்மாறானதுங்கிற விளக்கமும் நாம கொடுக்க மாட்டோம். மறுதலை பொருளும் நாம கொள்ளல, நாம கொள்கின்றது அண்மை பொருள் தான். ஆகவே அத்வைதம் என்ற சொல்லில் உள்ள நகரத்திற்கு சைவ சித்தாந்தம் கொள்வது அண்மை பொருள். அதுல எந்த அண்மை பொருள், பேத பொருள் கொள்றோமா சாதிசி அண்மை பொருள் கொள்றோமானா? பேத பொருள் கொண்டோம்னா அப்ப இரண்டு அல்லாதது எது, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டியது வரும். அது சொல்லலையே, அனசுவம் நிறுத்துற மாதிரி நிறுத்திக்கிட்டோம், அத்வைதம் நிறுத்திக்கிட்டோம், அனசுவம் நிறுத்திக்கிட்ட மாதிரி அத்வைதம் நிறுத்திக்கிட்டோம், இரண்டு அல்லாதது. இப்போ சாதிரசிய அண்மை பொருளைத்தான் நாம் அத்வைதம் என்ற சொல்லில் உள்ள நகரத்திற்கு கொள்கின்றோம். அப்படி கொண்டால் அத்வைதத்துக்கு என்ன விளக்கம் வரும், எவ்வளவு சிரமம் இதெல்லாம். எடுத்துக்காட்டுக்கு போங்க, அனசுவம் சாதிரசிய பொருள் கொண்டா என்ன வருது, அசுவம் போல இருந்தும் அசுவம் அல்ல. ஒரு வகையால் அசுவம் மாதிரி குதிரை மாதிரி இருந்தும் குதிரை அல்ல. அதே அதான் சாதிரசிய பொருள், அது அப்படியே அத்வைதத்தில் பொறுத்துங்க. துவைதம்னா இரண்டு இல்லையா, இரண்டாக இருந்தும் இரண்டு அல்ல, அதுதான் அத்வைதத்துக்கு தெளிவான விளக்கம். வெறுமனே இரண்டு அல்லன்னா அது பேத பொருளை கூட போய் சேரும். இரண்டாக இருந்தும் ஒரு வகையால், இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டாக அல்லாததாக உள்ளன. இறைவனும் உயிரும் ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டு அல்லாததாக உள்ளன. இறைவன் உயிர் சம்பந்தத்தை குறிக்கதான் அது சொல்வது, வேற எதுக்கும் வந்து சொல்ல இல்ல. இறைவன் உயிருக்குள்ள சம்பந்தத்தை குறிக்கவே எழுந்தன இந்த சொல். அத்வைதம், துவைதம் என்றால் இரண்டு, அத்வைதம் என்பதில் உள்ள நகரம் சாதரிசிய அன்னை பொருளை குறிக்கின்றது. ஆகவே அனசுவம் என்பதில் அசுவம் என்ற குதிரை, குதிரையாக குதிரை போல இருந்தும் குதிரை அல்ல என்று வந்தது போல இங்கு இரண்டாக இருந்தும் இரண்டு அல்ல என்பதுதான் முழுமையான விளக்கம். அப்ப ஒரு வகையால் இரண்டாக இருக்கின்றன இறைவன் உயிரும், இன்னொரு வகையால் இரண்டற்று இருக்கின்றன, இன்னொரு வகையால் இரண்டற்று இருக்கின்றன. எந்த வகையால் இரண்டாக இருக்கின்றன, எந்த வகையால் இரண்டற்று இருக்கின்றன, அதையும் பார்த்துட்டா முழு விளக்கம் முடிஞ்சு போயிடும். என்னன்னா பொருள் தன்மையால் இரண்டாக இருந்தும் பிரிக்க முடியாத கலப்பு இருக்கின்றபடியினாலே இரண்டற்று இருக்கின்றன. பொருள் தன்மையால் இரண்டாக இருந்தும், பொருளால் இரண்டுதான், என்ன தன்மை வேறு வேற இருக்கு இல்லையா. அப்ப ஒரு சாரார் வர்றாங்க, என்னையா தன்மையில பெரிய வேற்றுமையை கண்டீங்க, இறைவனும் அறிவுள்ள பொருள், மறுக்க முடியுமா உங்களால அப்படிங்க, மறுக்க முடியாது. உயிரும் அறிவுள்ள பொருள், இதை மறுத்துருவீங்களா, மறுக்கவில்லை. அப்புறம் என்ன, இறைவனும் அறிவுள்ள பொருள், உயிரும் அறிவுள்ள பொருள், அப்புறம் என்ன இந்த தன்மையில என்ன நீங்க பெரிய வேற்றுமையை கண்டுட்டீங்க அப்படின்னு ஒரு சாராருக்கு ரொம்ப வருத்தம். இறைவனும் உயிரும் வேறு வேறு பொருள்கள் சொல்லிட்டா ஒரு சாரார் அடைகின்ற வருத்தத்துக்கு அளவே இல்லை. என்ன செய்வது, அப்படி அப்படிப்பட்ட கருத்தை கேட்பதே பிடிக்கவில்லை. என்ன வேற்றுமையை கண்டீர்கள், இப்படி துவைத நிலையிலேயே இருந்து கொண்டு இருக்கின்றீர்களே அப்படின்னு அவர்கள் இறங்குகின்றார்கள். நம் பொருட்டு நமக்காக இறங்குவர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள், எல்லாரையும் பார்த்து நம்ம ஞானிகள் இறங்குகின்றார்கள். இதுதான் உண்மையான இறக்கம், நம்ம ஞானிகள் இறங்குவதுதான் உண்மையான இறக்கம். சென்ற வகுப்பிலே நாம் அத்வைத சம்பந்தம் குறித்த விளக்கங்களை அந்த ஒரு மணி நேர கால இடைவெளியிலே என்ற அளவு பார்த்தோம். அந்த அத்வைதம் என்ற சொல்லிற்கு விளக்கத்தினை புரிந்து கொள்வதற்கு வசதியாக இருக்கின்ற வகையிலே வடமொழியிலே ந என்ற எழுத்து பெயர் சொற்களோடு கூடி ஆறு விதமான பொருள்களை தரும். மறுப்பு பொருள்கள் இல்லை, அல்ல, மறுதலை போன்ற முறையிலே மறுப்பு பொருள்களை நகரமானது தரும் என்று பார்த்தோம். அதிலே முக்கியத்துவம் வாய்ந்த நான்கு பொருள்களை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோம். எடுத்துக்கொண்டு பார்க்கும் பொழுது பெரும்பாலான சொற்களிலே இந்த ந என்பது வறுமொழியோடு புணர்ந்து அ என்று ஆகிவிடுகின்றது என்பதை நாம் பார்த்தோம். நாம் பார்த்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் அப்படித்தான். ந என்பது பிரகாசம் என்ற வறுமொழியோடு சேரும் பொழுது அப்பிரகாசம் என்று விளங்கியது. அந்த ந என்பது ஆ என்று மாறி அப்பிரகாசம் என்று இருந்தாலும் அந்த ஆணாவை என்ன சொல்றோம், நகரம்னே சொல்றோம். அப்படி ஒரு மரபு நானாதான் ஆணாவாக இருக்கின்றது என்பதனால் நகரம்னே சொல்றோம். அப்பிரகாசம் என்ற சொல்லில் உள்ள நகரம் இன்மை பொருளை தந்தது என்று பார்த்தோம். பிரகாசம் இல்லை என்ற அந்த இன்மையை மட்டும்தான் உணர்த்தியது. தமிழிலே வழக்கிலே நாம் புரிந்து கொள்ளும் பொருட்டு சொல்வத்தில் மாடு இருக்கின்றதா என்று பார்த்துவான் சொன்னால் ஒரு சொல்வத்தில் பார்த்து அங்கு மாடு இல்லாததை அவன் புரிந்து கொண்டு மாடு இல்லை என்று சொல்கின்றான். அது இன்மை பொருள். அண்மை பொருள் அது வேறு மாதிரியானது. ஒரு சிறுவன் அவன் மாட்டிற்கும் ஆட்டிற்கும் வேறுபாடு அறியாத ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று வைத்துக் கொள்வோம். அவன் ஒரு மாட்டினை காட்டி இது ஆடா என்று நம்மிடம் கேட்டால் நாம் என்ன சொல்வோம், இது ஆடு அல்ல மாடு என்று சொல்வோம் இல்லையா. ஆனா பேச்சு வழக்கு சொன்ன ஆடு இல்ல மாடு இல்லன்னு பேச்சு வழக்கில் சொல்லலாம். ஆனா சரியா சொல்லணும்னா இது ஆடு அல்ல என்று சொல்வது சரி. அதுவும் இன்னும் சரியா சொல்லணும்னா இது ஆடு அன்று சொல்வதுதான் ரொம்ப சரி. ஒருமை பன்மை வேறுபாடு கூட இருக்கு. பன்மையில வரும்போது பலவின்பால்ல வரும்போது ஆனா அல்ல, ஒன்றன்பால்ல வரும்போது அன்று. ஒன்றன்பால் என்பது என்ன, ஒரு பொருள், ஒரு அகிரிணை பொருள். அகிரிணை பொருள் ஒன்றாக இருந்தா அன்றுன்னு சொல்லணும். அகிரிணியில பலவா இருந்ததுன்னா பலவின். ஆகையினாலே அந்த இன்மை பொருள் அண்மை பொருளுக்கும் அப்படி வேற்றுமை இருக்கு. முன்னிலையில சொல்லும்போது அல்லை, வேதனை முன்னிலையில சொல்லும்போது நீ அல்லை, வேதனை தன்மையில சொல்லும்போது நான் அல்லன், அதை விட அல்லேன் தான் சிறப்பானது. அத்தா உனக்காளாய் இனி அல்லேன் எனலாமே, நான் உனக்கு அடிமை அல்லேன் என்று சொல்லலாமேனா சொல்லலாமேன்னு தேட்டர் ஏகாரத்தில் சொல்லல. ஏகாரம் பொருளை மட்டும் உணராட்டா பாருங்க, தேட்டமா கொள்ளலாமா. அதை முதல்ல சொல்லிட்டு இருந்தாரு, திருமண விழா திருமண முடிகிற தருவாரு சொல்லிட்டு இருந்தாரு. யாரு யாருக்கு அடிமை பித்தரோன்லாம் கேட்டார் இகழ்ந்தார். அப்புறம் உண்மையை உணர்ந்த பிறகு என்ன சொல்றாரு அவர் வந்து, அடிமைன்னு சொல்லலாமே அப்படின்னா சொல்ல சொல்லலாமா சொல்லக்கூடாது எதிர்மறை பொருள் தரக்கூடிய வகையிலே அங்க வினா கேட்கின்றார். அடிமை இல்லைன்னு சொல்லலாமா, இனியும் நான் சொல்லலாம், இது முந்தைய சொல்லிட்டு இருந்த அறியாமையில உங்களுக்கு அடிமை இல்லை அப்படின்னு இனி சொல்லலாமா சொல்லக்கூடாது என்ற கருத்திலே அப்ப அல்லேன்னு அங்க முன்னிலையில சொல்றாரு. அண்மை பொருள் பாருங்க, அந்த இடம் பால் இவற்றையெல்லாம் பொறுத்து எப்படி வேறுபடுது பாருங்க. அதுல அத்துவிதம் என்பதற்கு சைவ சித்தாந்தம் கொள்கின்ற பொருள் அப்பிரகாசம் என்பது போல இன்மை பொருள் கொள்ளவில்லை இல்லையா. அவர் இன்னொரு பொருள் என்ன பார்த்தோம், மறுதலை பொருள், விரோத பொருள். அநியாயம் என்ற சொல்லானது இது நியாயம் அல்ல என்ற பொருளை தருவதோடு நிறுத்திக் கொள்ளவில்லை. நியாயம் அல்லாதது மட்டுமல்ல அந்த நியாயத்திற்கு நேர்விரோதமான ஒரு செயல் இல்லையா. ஒருவிடமிருந்து ஒரு இன்னொருவன் வந்து பணத்தை பறித்துக் கொண்டு ஓடிவிட்டான், ஏதாவது ஒரு வழியிலே ஏமாற்றி விட்டான் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் செய்தது அநியாயம் அப்படின்னா என்ன அர்த்தம், நியாயம் இல்ல அல்லாதது மட்டுமல்ல நியாயத்துக்கு நேர் மாறான ஒரு செய்கை, அதான் மறுதலை பொருள். அநியாயம் என்பதில் உள்ள நகரம் மறுதலை பொருள்ல தான் வருது, அதுக்கு அதுல நமக்கு ஆட்சேபனை இல்ல. ஆனா அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள நகரம் மறுதலை பொருளை
தரவில்லை, இரண்டுக்கு நேர்மாறான ஒன்று என்ற பொருளை தரவில்லை. ஆகவே சைவ சித்தாந்திகளாகிய நாம் அத்துவிதம் என்ற சொல்லில் உள்ள நகரத்திற்கு இன்மை பொருளும் கொள்ளவில்லை, மறுதலை பொருளும் கொள்ளவில்லை, அண்மை பொருளே கொள்கின்றோம். அண்மை பொருளிலும் இது அன்று அது அப்படின்னு அந்த வேறுபாடு மட்டும் வேறுனு மட்டும் சொல்ற அண்மை பொருள் இருக்கு, அது பேத பொருள் இல்லையா. ஆடு மாடு அன்று, அதுக்காக வந்து ஆடுக்கு நேர்மாறான மாடு அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது இல்லையா. ஆடு ஆடை பார்த்து இது மாடு அன்றுன்னா இது மாடு அல்லாத வேற ஒரு விலங்கு ஆடு, அப்படி பேதத்தை மட்டும் சொல்வது, இது ஒரு அண்மை பொருள். இன்னொன்னு என்னது, கழுதையை பார்த்து இது குதிரை அன்று அப்படின்னு சொன்னா அந்த அண்மை பொருள் கொஞ்சம் விசேடமானது. முதல்ல சொன்ன அண்மை பொருளை விட என்ன, கழுதை போல இருந்தும் கழுதை அல்ல, குதிரை போல இருந்தும் குதிரை அல்ல என்ற கருத்தில் அனசுவம் என்று வருகின்றது. அசுவம் என்பது குதிரை என்று பார்த்தோம், அனசுவம் குதிரை போல இருந்தும் குதிரை அல்ல. அந்த சாதிரிசி அண்மை பொருளைத்தான் அத்துவிதத்தில் உள்ள நகரமும் கொண்டுள்ளது. அத்துவிதத்தில் உள்ள நகரம் அந்த இந்து ஓடி போய் ஆனான்னு நிக்கிதே அந்த நகரம், அத்துவத்தில் உள்ள நகரம் என்ன பொருளை கொண்டுள்ளது, சாதிரிசிய அண்மை பொருளை கொண்டுள்ளது. இதை நாம புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம அதெல்லாம் புரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்து சுவிஞான சுவாமி அண்மை பொருள் மட்டும் எழுதுகின்றார்கள். நம்ம அண்மை பொருள் உடனே தமிழ்ல எத்தனையோ இடங்கள்ல அண்மை பொருள்களை பார்க்கின்றோம், அதையெல்லாம் சேர்த்து நம்ம கொண்டுட்டோம்னா நமக்கு குழப்பம் வரும். நான் அவ்வாறு கொண்டிருந்தேன், என்னன்னா பல இடர்பாடுகள் வந்தன. இங்க சொல்ற இலக்கணங்கள் வடமொழிக்கு கூடிய இலக்கணங்கள், இந்த நகரம் போய் சேர்ந்து இல்லையா அகரமாகி அல்லது நகரமா இருந்தோம் எப்படியோ என்ன பண்ணும், இன்மை பொருளை தரலாம், மறுதலை பொருளை தரலாம், அண்மை பொருளையும் பேத பொருளை அண்மை பொருளா தரலாம், சாதிசிய அண்மை பொருளா தரலாம். தமிழ்ல வந்து அது தனிமொழி, தமிழ் தனிமொழி, அதற்கென்று தனிச்சிறப்பான இலக்கணங்கள் உள்ளன. அந்த முறைப்படிதான் எந்த இடத்துல எப்படி பொருள்களும் அப்படிதான் பொருள்படணும். இந்த அன்றுன்னு வந்த உடனே நாம இந்த வடமொழியில சொல்ற அண்மை பொருள் நாம அதை நினைச்சிட கூடாது தமிழ்ல. ஆகவே தமிழ்ல உள்ள இடங்களுக்கு கூட அதை நம்ம பொருத்தி பார்க்க முடியாது. தமிழ்ல அண்மை சொல் வந்து மறுதலை பொருளை கூட தரலாம், அண்மை சொல் அல்ல அன்று என்று வரக்கூடிய சொற்கள் மறுதலை பொருளை கூட தரலாம். எடுத்துக்காட்டாக ஒரு குறட்பாவை பார்ப்போம், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அன்றுன்னு அண்மை சொல் வந்திருக்கு அன்றுன்னு, அது என்ன இந்த பேத பொருளையோ சாதிசிய பொருளையோ தருகின்றது இல்லையா. நன்றி மறத்தல் நன்றன்று, அது நான் நல்லது அன்றுன்னு சொல்றேன். நல்லது அன்றுனா என்ன சொல்றாரு, நல்லதுக்கு நேர்மாறான தீயது, நன்றி மறத்தல் தீயது அல்லவா. அதனால தானே யாருக்கு உய்வு இருந்தாலும் நன்றி மறந்தவர்களுக்கு உய்வில்லைன்னு சொல்றாரு, உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்குன்னு இல்லையா. ஆகவே நன்றி மறப்பது நன்றன்றுனா நன்று அல்லாத தீயது, நன்றுக்கு நேர்மாறான தீயது என்று மறுதலை பொருளை தந்து நிற்பதை நாம் பார்க்கின்றோம். ஆகையினாலே தமிழ் மொழிக்குள்ள அவளுக்கு அதில் உள்ள நடைமுறைகள் வேறு. ஆகவே எங்கெல்லாம் நான் அண்மை பொருளை அண்மை சொல்லை தமிழில் பார்க்கின்றோமோ அதுக்கெல்லாம் இங்க மாதிரிதான் அத்துவத்தில் உள்ள மாதிரிதான் பொருள்னு நினைச்சிடக்கூடாது. தமிழ் மொழி வழக்கு அது வேறு, ஒவ்வொரு மொழிக்கும் தனிச்சிறப்பான வழக்குகள் உள்ளன. ஆகையின் அதனாலதான் வடமொழி சொற்களையே எடுத்துக்காட்டாக தந்து இங்கே குறிப்பிட்டேன். ஆகையினாலே அனாகாசம் என்று சொல்லும் பொழுது அது பேத பொருள், ஆகாசம் அல்லாதது. ஆகாசம் அல்லாத எது என்பதை அங்கு சேர்த்து குறிப்பிட வேண்டும், பூமி. ஆனால் அனசுவம் என்பதில் உள்ள நகரம் அது சாதிரசிய அண்மை பொருளை தருகிறது. அசுவம் அல்லாதது, குதிரை அல்லாதது, அது எது என்று குறிப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கல்லும் தான் குதிரை அல்லாதது, குரங்கும் தான் குதிரை அல்லாதது என்றாலும் சாதிரசிய பொருள் வந்ததுன்னா குதிரை போலவே தோற்றத்தில் இருந்தும் வேற ஒரு விலங்கா உள்ளதான் அதை குறிக்க முடியும். அதுதான் சாதிரசிய அண்மை பொருளின் தனிச்சிறப்பு. இப்படி சாதிரசிய பொருளையும் நகரம் தரும் என்று சொல்லி வடமொழி இலக்கண நூல்கள் கூறுகின்றன, ஆறு பொருள்களை தரும் சொல்கின்றன. அதுல நான் இதை கொஞ்சம் நிதானமா சிந்திக்க வேண்டிய பொருள் சாதிரசிய பொருள்னால மத்த இன்மை பொருள் மறுதலை பொருள் எல்லாம் சொல்லிட்டு பேத பொருள் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொன்னேன். ஆனா அந்த வடமொழி இலக்கண நூற்பா நகரம் ஆறு பொருள்களை உணர்த்தும் சொல்லிட்டு முதல்ல சாதிரசிய பொருளை தான் முக்கியத்துவம் தந்து சொல்கின்றது. ஏன்னா நூல் கல்வியிலே ஞான நூல் கல்விதான சிறந்தது. ஆகவே ஞான நூல்களில் இடம்பெறும் சொற்களிலும் இந்த அத்துவிதம் என்ற சொல் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அத்துவிதத்தின் பொருள் உணர்ந்தவன் ஞான நிலைக்கு விரைவில் முன்னேறுவான். ஆகையினால அது சாதிரசிய பொருளை பயப்பதாக இருப்பதனால அதை இலக்கண ஆசிரியர்கள் எப்படி எழுதியிருக்காங்க பாருங்க. நகரத்துக்கு ஆறு பொருள்கள் உள்ளது சொல்லிட்டு சொல்லும் போது முதல்ல சாதிரசியத்தை தான் சொல்லியிருக்கின்றார்கள், சாதிரசிய அன்னை பொருளை தான் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகையினாலே எப்படி அது குதிரை போல இருந்தும் குதிரை அல்ல என்ற கருத்தை அந்த அனசுவம் தந்ததோ, அதுபோல அத்துவிதம் என்பது இரண்டாக இருந்தும் இரண்டற்ற நிலையில் உள்ளன என்ற பொருளை தருகின்றது. உயிருக்கும் இறைவனுக்கும் உள்ள சம்பந்தம் அல்லவா அத்துவிதம். எனவே இறைவனும் உயிரும் ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டற்ற நிலையில் உள்ளன என்று சொல்கின்றது அத்துவிதம். ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டற்ற கலப்பில் உள்ளன. யாரு? இறையும் உயிரும். எந்த வகையால் இரண்டாக இருந்து? பொருள் தன்மையால், பொருளால் இரண்டாக இருந்தும் பிரிக்க முடியாத கலப்பினால் இரண்டற்ற நிலையில் உள்ளன. அப்ப இரண்டு பொருள்களாக இருக்கின்ற அந்த பொருள்களை போய் நாம இரண்டு அல்லன்னு சொல்றோம். அத்துவிதம்ங்கிற சொல்லை சொல்வதன் மூலம் நாம என்ன சொல்றோம்? இரண்டு பொருள்களாக இருக்கின்ற இறைவனையும் உயிரையும் இவை இரண்டு அல்லன்னு சொல்றோம். ஏன் இரண்டு பொருள்கள் தான் இன்னும் சித்தாந்திகள் உடன்படுறீங்க? அப்புறம் இரண்டு பொருள்களாக இருக்கின்ற இறையையும் உயிரையும் போய் ஏன் இரண்டு அல்லன்னு மறுக்க வாரீங்க அப்படின்னு கேட்டால், எந்த இரண்டு பொருள்களும் உலகத்தில் நாம் பார்க்கும் போது உலகத்திலே நாம் காக்கின்ற எந்த இரண்டு பொருள்களும் இரண்டு பொருள்களாக அறியத்தக்க வகையிலே பிரிந்துதான் விளங்கும். ஒருவேளை அப்படி இரண்டு பொருள்கள் கலந்து விளங்கினாலும் கூட அந்த கலப்பு நிரந்தரமான கலப்பாக இருக்காது. உடலும் உயிரையும் விடமா ஒரு நெருக்கமான கலப்பு சொல்ல முடியும், அதுவே நிரந்தரமான கலப்பு அல்ல. எல்லாமே தற்காலிக கலப்பாக தான் இருக்கு. ஆனா ஒருபோதும் பிரியாத கலப்பாக, பிரிப்பே அற்ற கலப்பாக இந்த இரண்டு பொருள்களும் இறைவன் உயிர் என்ற இந்த இரண்டு பொருள்களும் ஒருபோதும் பிரிக்க மாறாத கலப்பாக விளங்குவதனாலே இவை பொருள்களால் இரண்டாக இருந்த போதிலும் இவற்றை இரண்டு அல்ல என்று சொல்ல நேர்ந்தது. அப்படிப்பட்ட கலப்பு, பிரிக்க முடியாத கலப்பு நமக்கு இவை பொழுதும் என்னெஞ்சின் நீங்காதான் தாழ்வாழ்கள். இவை பொழுது கூட பிரிக்க முடியாத கலப்பு. அப்ப முத்தியில தான் உயிர் போய் இறைவனை சேர்கிறதுன்னு படிக்கிறோமே அப்படின்னு சொன்னா, அங்க சேருதல் சேராமல் இருத்தல் எல்லாம் நம்முடைய உணர்வை பொறுத்ததுதான், உணர்வை பொறுத்ததுதான். அறிவுள்ள பொருள்களை பொறுத்தவரைக்கும் சேருதல் சேராம இருத்தல் உணர்ச்சி தான். ஆகவே இறைவன் தன்னோடு அப்படி பிரிப்பின்றி இருக்கின்றான் என்பதனை உயிர்கள் உணராமல் இருத்தல் அதுதான் பெத்த நிலை, கட்டுநிலை. இறைவனுடைய அந்த இரண்டற்ற கலப்பினை, இறைவன் நம்மோடு கொண்டுள்ள இரண்டற்ற கலப்பினை உணர்ந்து கொள்ளுதல், அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளுதல் முத்திநிலை. எனவே முத்திநிலை என்பது புதிதாக விளைவதன்று, யாரும் அறியாமல் இருந்த உண்மையினை இறைவன் நம்மோடுதான் இருக்கின்றான். அதை நாம் அறியாமல் இருந்தோம். அந்த அறியாமைக்கு ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா? இவ்வளவு காலமும் அறியாமல் இருந்துவிட்டு ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் தான் அந்த உயிர் அறிகின்றது இறைவன் தன்னோடு இவ்வளவு அனாதியே தன்னை நின்று நீக்கமின்றி இருக்கின்றான் என்பதை இப்போதான் அறிகின்றது என்றால், இதுகாரும் அறியாமல் இருந்ததுக்கு காரணம் வேணும். அறிவுள்ள உயிருக்கு ஏன் இந்த அறியாமை வந்தது? அதைத்தான், அதுக்குத்தான் ஆணவம் என சொல்கின்றோம். ஆணவ வளம் தான் இறைவன் நம்மோடு இரண்டர கலந்திருக்கின்ற இறைவனை உணர விடாமல், நமக்கு அந்நியமாக இருக்கின்ற விடயங்களை மட்டும் நாம் அறிந்து வரும்படி. அதில் நம்ம உடம்போட கட்டுண்டு கிடக்கின்றோம். உடம்புல உள்ள பொறிகள் அந்நியமான விடயங்களை தான் காட்டும். கண்ணு உருவங்கிற விடயத்தை தான் காட்டும், காது ஓசைங்கிற விடயத்தை தான் காட்டும். இப்படி பொறிகள்லாம் அந்நியமான விடயத்தை தான் காட்டும். காரணம் உடம்புக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கிறோம். உடம்புக்குள்ள ஏன் கட்டுப்பட்டு கிடக்கிறோம்? மருத்துவமனையில் ஏன் கிடக்கின்றார்கள் நோயாளிகள்? நோய் நீங்குவதற்காக தான். இப்ப உடம்புல கட்டுப்பட்டு கிடப்பது நம்முடைய ஆணவம் மூலமரமாகிய ஆணவ நோயை நீக்கிக் கொள்வதற்கு, அதற்கு தகுந்த சிவபுண்ணியங்களை செய்வதற்கு. ஆகவே புறத்து விடயங்களை நாம முற்றிலும் ஒதுக்கவும் சொல்லவில்லை, அவற்றை முத்திநிலைக்கு வழிவகுக்கின்ற வகையிலே புறத்து விடயங்களை நாம் பயன்படுத்திக் கொண்டு முத்திநிலையை நோக்கி நாம் உயர வேண்டும் என்பதுதான். அதான் சித்தாந்தனுடைய, அல்லது உலகத்தை வந்து ஒரு பயனும் இல்லாமல் படித்துக் கொடுத்துருக்க மாட்டார். அப்ப சிறுமுறைகள்ல சில இடங்கள்ல இந்த உலக வாழ்க்கையே வந்து கண்டித்து பாடல்களும் உள்ளன. வாழ்வாவது மாயம் இது மண்ணாவது சின்னம் என்று சொல்கின்றார்கள். இன்னொரு இடத்துல வாய்த்தது நந்தமக்கு இது ஒரு பிறவி மதித்திடுமே என்று அப்பெருமானப்படுவார். அதே பெருமானே இன்னொரு இடத்துல பிறவியை கண்டித்தும் பாடுவார். இதெல்லாம் என்ன நோக்கம்னா, பிறவி எந்த நோக்கில் மதிக்கப்படுகின்றது அப்படின்னா, அது சிவபுண்ணியங்களுக்காக பயன்படுத்தும் பொழுது அந்த பிறவி மதிக்கத்தக்கதா இருக்கின்றது. உடம்பை வந்து அந்த சிவபுண்ணியங்கள் தான் தவம். ஆலை வழிபாடு, குரு வழிபாடு, அடியாடைகளை போற்றுதல், இதைதான் தவம். வேற ஒண்ணும் இல்ல, நமக்கு சைவத்துல தவங்கிறது இதுதான். இந்த தவ வாழ்க்கைக்கு கருவியாக உடல் இருக்கும் பொழுது அந்த உடல் பிறவி போற்றத்தக்கதாக உள்ளது. நம்ம வாய்த்தது அந்தவருக்கு இது ஒரு பிறவின்னு போற்றத்தக்கதாக உள்ளது. சிவகங்க மாலையில சொன்ன மாதிரி எல்லாம் வழிபாட்டுக்குரிய கருவிகளாக இருக்கும்போது போற்றத்தக்கதாக உள்ளது. ஆகவே இது அனுபவிக்க வேண்டிய போகம் சிவபோகம். அது சிவபோகத்தை பெறுவதற்குரிய வழி தவ வழி. அந்த தவ வழிக்கு கருவியாக உடம்பு இருக்கும் பொழுது அந்த உடம்பை அப்படி போற்றுகின்றார்கள். அந்த நோக்கில் வைத்து உடல் பிறவியை போற்றுகின்றார்கள். அப்படி இல்லாமல் சிவபோகம்னு ஒரு போகம் இருப்பதை கருத்தில் கொள்ளாமல் இந்த உலக போகமே போகம், அதற்குரிய கருவி இந்த உடல் என்று அந்த நோக்கில் கொண்டு சொல்லும் பொழுது அந்த நோக்கிலே பலரும் வாழ்வதை பார்த்து இந்த பிறவியை கண்டித்து படுகின்றார்கள். மற்றபடி முரண்பாடு எதுவும் கிடையாது. உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லி திருமூல தேவனா என்ன சொல்றாருன்னா, எனது உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று அந்த கருத்துலதான் ஓம்புறேன் இல்லையா. சும்மா உடலை வலிமையா வச்சுக்கணும் அப்படிங்கிற அந்த அப்படி கருத்தை முடிவான கருத்தை வச்சுக்கிட்டு இல்ல, ஏன் வலிமையா வச்சுக்கணும்? இதை கொண்டுதான் தவம் செய்ய வேண்டி உள்ளது. அதுக்காக சமணர்கள் சொல்வது போல இந்த உடலை வருத்த வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லல. உலகம் இதை சொல்வது போல நல்ல உடலின் மகளை ஊற வேண்டும் அப்படின்னு சொல்லல. தவம் செய்வதற்கு இதை விட்டா கருவி இல்ல. அதான் பிறப்பருக்கள் உற்றார்க்கு உடம்பும் மிகைன்னு திருக்குறளை சொல்லும் போது பரிவீரர் சொல்வார், பிறப்பருத்திற்கு கருவியாகிய உடம்பும் மிகைன்னு சொல்வார். உடம்புனா பிறப்பருக்கதற்கு பிறப்பே கருவியாக இருக்கின்றது. உள்ளே உள்ளாடுன்னு சொல்ற தத்துவம் மாதிரி நம்மை பந்தமாக்கிக் கொள்ள இந்த பிறவியை வந்து நமக்கு பந்தமாக்கிக் கொள்வதும், மேலும் மேலும் பிறவிகள் சேர்வதற்கு இந்த பிறவியை பயன்படுத்துவதும், அல்லது மேற்கொண்டு பிறவி சேராமல் முத்தி அடைவதற்கு இந்த பிறவியை பயன்படுத்துவதும், அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு இல்லைங்களா. அந்த பொறுப்பு நம்மகிட்ட தான் இருக்கு. அந்த பொறுப்பு எப்படி இருக்குன்னா, வினைப்போகங்களிலே நாம் அதிக கருத்து வைக்காமல், அதிலே விருப்பு வெறுப்புகளை மிகுதிப்படுத்தாமல், நம்முடைய முயற்சிகளை உள்ளபடி செய்து கொண்டு சிவசிந்தனையோடு இருந்தோம் என்றால் இந்த பிறவியே மேற்கொண்டு பிறவி வராமல் தடுப்பதற்கு இந்த பிறவியே வாய்ப்பாகும். அப்படி இல்லாமல் விருப்ப வெறுப்பை வளர்த்து எந்த வழியிலாவது போய் துன்பத்தை தடுக்க வேண்டும், எந்த வழியிலாவது போய் இன்பத்தை ஈட்ட வேண்டும் போனா அது மேலும் மேலும் பிறவிகள் பெருகுவதற்கு வாயிலாகின்றன. அல்லது எவ்வளவு அறநெறியில் வாழ்ந்தாலும் சிவசிந்தனையின்றி வாழ்ந்தால் பிறவி வந்து கொண்டேதான் இருக்கும். அதனாலதான் சிவஞான சித்தியார் ஒரு இடத்திலே சொல்வார், அறந்தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல் என்று சொல்வார். அறனுடைய பாதத்தை மறந்து செய்கின்ற எந்த செயல்கள் அறங்களே சொல்றார். அறம் எவ்வளவு வலியுறுத்துகின்றன, நீதி நூல்கள் அறங்களை செய்ய வேண்டும்னு பட்டியல் போட்டு, வாய்மை இல்லையா, நடுவிலிடமை, இனியவை குரல், விருந்தோம்பல், எத்தனை அறங்களை சொல்லி இந்த அறங்களை எல்லாம் செய்யணும். இதெல்லாம் அறனுடைய பாதத்தை மறந்து செய்தால் வீண் செயல். வீண் செயல்னா ஞானிகள் என்ன சொல்வார்கள், மீண்டும் மீண்டும் பிறப்பது வீண் செயல். ஏன்னா அந்த உயிர் வந்து நிலை பெற்றக்கூடியது, இரண்டையும் அறிவது, உலகத்தை அறிய முடியும், சிவத்தையும் அறிய முடியும். அப்படிப்பட்ட உயிரா இருந்துகிட்ட சிவத்தையே அறிவதற்கு எந்த வழிமுறையும் மேற்கொள்ளாமல் மீண்டும் மீண்டும் உலகத்தை அறிவதற்கு ஏற்ற முறையிலே பிறந்து கொண்டே இருந்தால் அதை ஞானிகள் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? அதனால அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல் என்று சொன்னார். இது சாத்திரத்தை சொன்னார்னா அப்பர் சுவாமியில் திருவாக்கில் வைத்து பார்க்கின்றோம். சமணத்தில் அவர் என்ன பண்ணார், சிறந்த அறங்களை தான் பண்ணார். துறவரத்தில் வலுவாமல் நின்றார், பற்றுகளை முற்ற துறந்திருந்தார், ஆனாலும் அது பாலுக்கு நீர் வைத்த காரியமாயிற்று என்று அவரே பாடுகின்றார். பற்றிலா வாழ்க்கை வாழ்ந்து பாலுக்கே நீர் இறைத்தேன் என்று அப்பர் சுவாமி சொல்கின்றார்கள். அதனோடு இணைத்து பார்க்க வேண்டும். அறன் தன் பாதம் மறந்து செய் அறங்கள் எல்லாம் வீண் செயல். பாலுக்கு நீர் இருப்பது வீண் செயல் தானே. குடம் குடமா தண்ணி எடுத்து பால் நிலத்துல ஊத்தினா அதுல என்ன வளரும்? அது மாதிரி ஐம்பது எல்லாம் விட்டுட்டேங்க, பாராட்டத்தக்கது. எதை குறித்து நீங்கள் நினைக்கின்றீர்கள்? நிலை பெற்று அருளக்கூடிய சிவத்தை குறித்து நினைக்கின்றீர்களா? அது உயிர் இல்லாதவன் ஈசன் ஒருவனே. நினைக்கின்ற ஒரு பொருள் வந்து அதுவும் அழியக்கூடிய பொருளா இருந்தா அந்த பொருளின் பொருட்டு இத்தனையும் விட்டு என்ன பயன்? ஆகவே துறவு என்பது மட்டும் முக்கியமானது என்று சிவபெருமானை பற்றுக்கோடாக கொண்டு துரத்தல் அதுதான் சிறந்தது. ஆகையினாலே அதை நாம் இவற்றையெல்லாம் இங்கே இயல்புக்காக சொல்லியிருந்தன, கொஞ்சம் விரிந்து விட்டன. இப்பொழுது இந்த அத்துவிதம் என்ற சொல்லிற்கு இன்மை பொருளை சொல்பவர்கள் அவர்கள் என்ன விளக்கம் தருகின்றார்கள் என்று நாம் பார்க்கலாம். இன்மை பொருளுக்கு நாம பார்த்த எடுத்துக்காட்டு அப்பிரகாசம் இல்லையா, அப்பிரகாசம், பிரகாசம் இல்லை. அதே மாதிரி அத்துவிதம் என்று சொல்லியிருக்கு இன்மை பொருளை தருபவர்கள். துவிதம் இல்லை, துவிதம் என்றால் இரண்டு, இரண்டு இல்லை என்று இன்மை பொருள் சொல்கின்றார்கள். இரண்டு இல்லை, இரண்டு இல்லைன்னா அப்ப ஒன்றுதான். இறைவனையும் இறைவனுக்கும் உயிருக்குள்ள தொடர்பை விளக்கும் சொல்லாகத்தான் அந்த சொல்லை கொள்கின்றார்கள் இன்மை பொருள் கூறுவோர். அப்ப துவைதம் என்றால் இரண்டு, அத்துவைதம் என்றால் இரண்டு இல்லை, இறைவன் உயிர் என்று இரண்டு பொருள்கள் இல்லை என்பது அவர்கள் கூறுகின்ற முடிவு. இவர்கள் யார் என்றால் ஏகான்மவாதிகள். இவர்களே தம்மை சிறப்பாக தாங்களே அத்வைதிகள் என்று கூறிக்கொள்வார்கள். தங்களை அத்வைதிகள் என்றும் தங்களுடைய மதம் அத்வைத மதம் என்றும் கூறிக்கொள்வார்கள். ஏனென்றால் அந்த அத்வைதம் என்ற சொல்லிற்கு சரியான பொருளை தாங்களே தருகின்றோ என்பது அவர்கள் கருத்து. வேதாந்திகள் என்றும் இவர்களை வழங்குவார்கள். வேதாந்திகள் என்ற பெயரை இடுகுறி பெயராக நாமும் ஏற்றுக்கொள்கின்றோம். இடுகுறி பெயர் தான். இடுகுறி பெயர்னா என்ன, காலங்காலமா அப்படி ஒரு பெயர் வழங்கி வருகின்றது. அதுக்கு காரணத்தெல்லாம் ஆராயக்கூடாது இல்லையா. தரைனா தரை வழங்கி வருகின்றது. ஆனா நாற்காலி என்ற பெயர் காரண பெயர், நான்கு கால்களை உடையதால். அதிலும் ஒரு நினைவு கொடுத்து சொல்றேன், காரண பெயரும் தான் அது இடுகுறி பெயரும் தான், காரண இடுகுறி பெயர். அதான் நகைச்சுவையாக எங்கள் தமிழாசிரியர் சொல்லுவார், ஐயா வீட்டுக்கு வந்திருக்காங்க, இப்போ ஒரு நாற்காலி எடுத்து போடுப்பா அப்படின்னு அப்பா அம்மா கிட்ட சொன்னாராம். உடனே அவன் வந்து ஒரு எருமாடை ஓட்டிட்டு வந்துட்டான், என்னடானா நீ நாற்காலி கட்டிங்கிறதுக்கும் நாலு கால்கள் தானே இருக்குன்னா. ஆகவே காரண பெயர் என்று மட்டும் வைத்துக் கொண்டால் நான்கு கால்களை உடைய பல பொருள்களுக்கும் பொதுவான பெயராக நாற்காலி ஆகிவிடும். காரண பெயராக வந்து ஒரு குறிப்பிட்ட பொருளுக்கே இட்டு வழங்கும், நான்கு கால்களை உடைய ஒரு குறிப்பிட்ட பெயருக்கு இட்டு வழங்கும் பெயராக இருக்கின்றது. விநாயக பெருமானும் முக்கண்கள் உடையவர் தான், ஆனாலும் முக்கண்ணன்னு சொன்னாது. காரண பெயராகவும் சிவபெருமான குறிக்கு இடுகுறியாகவும் அவர்தான், அவர் மட்டும் காரண இடுகுறி பெயர். அந்த மாதிரி வேதாந்திகள்னு சொன்னா அது வெறும் இடுகுறி பெயர், காரண இடுகுறி பெயர் இல்ல. ஏதோ அவங்க ரொம்ப காலமா சொல்லிட்டாங்க பாபம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்திகள் இருந்துட்டு போட்டோம். ஆனா உண்மையில வேதாந்தம் என்பது என்ன, உபநிடதம், வேதத்தின் அந்தம், வேதத்தின் முடிவு வேதாந்தம், வேதத்தின் அந்தம் வேதாந்தம். அது வேதத்தின் தத்துவ கொள்கைகளினுடைய சாரமாக இருக்கக்கூடிய அந்த என்னது உபநிடதங்கள். உபநிடதங்களுக்கு வேறொரு பெயர் தான் வேதாந்தம். அதனை தெளிய விளக்குவது எது, சித்தாந்தம். சித்தாந்தம் என்பது சிவாகமங்களினுடைய முடிந்த முடிவு. அவற்றைத்தான் நம் தமிழ் சாத்திரங்கள், மெய்கண்ட சாத்திரங்கள் எடுத்துரைக்கின்றன. உண்மை விளக்கத்தில் பார்த்திருப்பீர்கள் இல்லையா, வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வலுவா உண்மை விளக்கம் உரை செய்ய தொடங்குகிறார். என்ன சித்தாந்தம் அதுதான். ஆகவே வேதாந்தம் என்பது காரண பெயராக நோக்கும் போது வேதத்தின் முடிவாகிய உபரிடங்களை குறிக்கும். காரண பெயராக நோக்கும் போது வேதத்தின் அந்தம் அப்படின்னு காரண பெயரா, நான்கு கால்களை உடையதுன்னு காரண பெயரா பார்க்கிற மாதிரி வேதத்தின் அந்தம் காரண பெயரா பார்க்கும் போது எதை குறிக்கும், உபநிடதங்களை குறிக்கும். சும்மா இடுகுறி பெயரா ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க இவங்களை ஏகாண்மவாதிகளை, வேதாந்திகள் வேதாந்திகள் அவரும் சொல்லுதாங்க, சுத்தி இருந்து நாலு பேரும் சொல்றாங்க அப்படின்னு அதை இடுகுறி பெயரா வச்சிருக்கிறோம் அவ்வளவுதான். ஆனா இந்த அத்வைதம்ங்கிற பெயரை இடுகுறி பெயராக கூட நாம் அவர்களுக்கு வழங்கவில்லை. அப்படி பாடியமோ வேற எந்த ஆசிரியரோ சொல்லவில்லை. அவர்கள் வேணுமானால் அவர்கள் சொல்லிக்கொள்ளலாம். உண்மையில அத்துவித சித்தாந்தத்தை உடையவர்கள் யாரு, நாம தான். அத்துவிதை அன்பில் தொழு என்று சிவஞான போதவர் என்பாவிற்கு பாடியம் சொல்லும் பொழுது அத்துவித சித்தாந்தத்தை பெற்றுடையோய் என்று சொல்லி சித்தாந்தத்தில் நின்று சீவன்முத்தி எழுதியவனைத்தான் அத்துவிதை என்ற சொல் குறிக்கின்றது. வேற யாரையும் இடுகுறி அளவில் கூட குறிக்காது. அதனால நாம சும்மா அவர்களுக்கெல்லாம் அத்துவிதிகள் அத்துவிதிகள் நாம பேரை வாரி வழங்கக்கூடாது கேட்டீங்களா. அத்வைதத்துக்கு அவ்வளவு உண்மையான பொருள் விளக்கத்தை நம்ம சித்தாந்தம் தான் சொல்கின்றது, சாதிருசிய அண்மை பொருள் விளக்கம். அதுல நாம ஒரு பிடிப்பு இருக்கணுங்கிறத முதல்ல நான் சொல்லிட்டேன். பலதையும் கேட்டுட்டு இங்க வரதுக்குள்ள கலைச்சிடக்கூடாதுன்னு. இப்ப மத்தவங்க என்னதான் சொல்றாங்க அப்படின்னு லேசா பார்த்தோம் அப்படின்னா, இன்மை பொருள் சொல்கின்றார்கள் இந்த வேதாந்திகள் என்று அழைக்கப்படும் ஏகாண்மவாதிகள். அவர்கள் ரெண்டு பொருள்கள் உள்ளன என்பதை ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். ரெண்டு பொருள்களின் இருப்பையே ஒத்துக்கொள்ள மாட்டார்கள். அப்ப நம்ம மாதிரி முப்பொருள்களா சொல்வார்கள், ஒரு பொருள் தான் இருக்கிறது. அதாவது நன்றாக கேட்டுக்கொள்ள வேண்டும், இறைவன் ஒருவனே என்று அது பல சமயங்களும் சொல்கின்றன. ஏகாண்மோதிய சொல்வது என்ன வித்தியாசம் என்றால் பொருளே ஒன்றுதான், பொருளே ஒன்றுதான், இரண்டாவது பொருளே கிடையாது. இறைவன் ஒருவனே சொல்வது வேற, பொருளே ஒன்று சொல்வது. நாம நாம என்ன இறைவன் பலர்னா சொல்றோம், இறைவன் ஒருவனே அவன் சிவபெருமான். அவனை தவிர உயிர்கள்னு பொருள்கள் இருக்கின்றன, உயிர்களை பந்திக்கக்கூடிய பாசம்ங்கிற பொருளும் உள்ளது என்பது நமது கொள்கை. அவங்க பொருளே என்னதான், ஒன்னே ஒண்ணுதான். இந்த உலகம் இதுல ஏகப்பட்ட பொருள்கள், இதெல்லாம் மாய தோற்றம். அவர்கள் சொல்லும் மாயை வந்து அது மாயாஜாலம்ங்கிற பொருள்ல சொல்றது, வெறும் இல்லுஷன் சொல்றாங்க இல்லையா ஆங்கிலத்துல, மாய தோற்றம். அது ஏன் தோன்றது அப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவர்கள் வந்து விளக்கமாக நூல்கள் எல்லாம் எழுதியிருக்கின்றார்கள். ஆகவே இருப்பது ஒரு பொருள் என்பது அவருடைய கொள்கை. ஐயாவது அவங்களுடைய வகுப்பிலே பல முறை இதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே இருப்பது ஒரு பொருள் என்ற கொள்கை உடையவரிடம் போய் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பு என்ன என்று கேட்டால் அவர்கள் என்ன பதிலளிப்பார்கள், இறைவன் உயிர் என்று இரண்டு பொருள்கள் இல்லைன்னு சொல்வார்கள். ஆகவே இந்த இறை உயிர் தொடர்பை கூறும் இந்த சொல்லுக்கு, அத்துவித சொல்லுக்கு அவர்கள் கொடுக்கிற விளக்கம் எப்படி அமைந்திருக்கின்றது, அத்துவிதம் துவிதம் இல்லை என்று விளக்கம் சொல்கின்றார். அத்துவிதம் என்றால் துவிதம் இல்லை, இரண்டு இல்லை, இறைவன் என்றும் உயிர் என்றும் இரண்டு பொருள்கள் இல்லை, ஒரு பொருள் தான் உள்ளது. அந்த ஒரு பொருள் மேலான பொருள், பரம்பொருள். இப்ப ஐயா அவர்கள் அருமையா சொன்னார்கள், ஒரு பொருள் தான் உண்டு சொல்லிட்டு அது மேலான பொருள்னா, இப்ப கீழான பொருள் ஒன்று இருந்தால் தானே மேலான பொருள் சொல்ல முடியும். சேனாவரையர் சொல்வார் இல்லையா, ஒரு தடவை காட்டி இது குறிதோ நெடிதோன்னு சொல்லி கேட்டால் அது வினாவழு அப்படிம்பார், ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்வார். அந்த மாதிரி அந்த தத்துவ செய்தியில நமக்கு நினைவூட்டுற, அது மாதிரி ஒரு பொருள் சொல்லிட்டு அதை பெரிய பொருள் சொன்னா அது பெரிய பொருள் சிறிய பொருள் சொல்லி பொருள் இல்ல, அர்த்தம் இல்ல அதுல. ஆனா அப்படிதான் சொல்கின்றார்கள், இருக்கட்டும். ஆகவே இன்மை பொருளை கொடுப்பவர்கள், அத்துவிதம் என்ற சொல்லிற்கு இன்மை பொருளை கொடுப்பவர்கள் யார், ஏகான்மவாதிகள், வேதாந்திகள் என்று அழைக்கப்படும் ஏகான்மவாதிகள். அவர்கள் இறைவனுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பை குறிக்கும் சொல்லாகத்தான் அத்துவிதம் சொல்லி கொள்கின்றார்கள். ஆனால் விளக்கம் எப்படி கொடுக்கின்றார்கள், இறைவன் என்றும் உயிர் என்றும் இரண்டு பொருள்கள் இல்லை, ஒரு பொருள் தான். ஆகவே முடிவாக அவர்கள் சொல்வது என்ன, அத்துவிதம் என்ற சொல்லுக்கு பொருள் இரண்டு இல்லை அப்போ ஒன்று, அந்த ஒன்று புடிச்சுக்கணும், இரண்டு இல்லை ஒன்று பொருளால் ஒன்று. நாம என்ன சொல்றோம், ஒரு வகையால் இரண்டாக இருந்தும் இன்னொரு வகையால் இரண்டற்ற நிலையிலே இருக்கின்றார்கள், பொருளால் ரெண்டு தான். அது நம்ம முத்தியில கூட நாம வந்து மறுக்கவில்லை, அதை உண்மை விளக்கம் நீங்கள் கேட்பீர்கள், அதுக்கு ஒரு தோற்றுவாயாக இருக்கும். முத்தீனையும் முப்பொருள்களும் உள்ளன சொல்றோம், ஏன்னா நம்ம சக்காரி வேதம் சொல்லுவவர்கள், முதல்ல முப்பொருள் உண்டு சொன்னா முத்தி அடைந்த பிறகும் முப்பொருள்களும் உள்ளனா சொல்லுவோம் இல்லையா. முத்தீனையும் இறைவன் இருக்கின்றான், உயிரும் இருக்கின்றது, பாசமும் இருக்கின்றது. இறைவன் எப்படி இருக்கின்றான், இன்பத்தை கொடுப்பவனாக இருக்கின்றான், முத்தி நிலையில் முத்த ஆன்மாவுக்கு இன்பத்தை வழங்கும் பொருளாக இறைவன் இருக்கின்றான். முத்தி நிலையில் ஆன்மா எப்படி உள்ளது, அந்த இன்பத்தை பெற்று அனுபவிக்கும் பொருளாக ஆன்மா உள்ளது. பாசம் எப்படி உள்ளது, அதுக்கு அங்க என்ன வேலை, ஒரு வேலையும் செய்ய முடியாம ஓய்ந்து போகிட்ட பொருளாக பாசம் அடங்கி கிடக்குது, மற்றபடி இல்லாம போகுமா அது. அதன் இதுவாக நம்ம அதை படுத்தின பாடுலாம் முத்தி நிலையில என்ன செய்யல, செல்லபடியாக ஓஞ்சு போய் கிடக்கு இல்லையா. முத்தி அடையும் வரை இந்த பாசம் உயிர்களை தடுத்துக் கொண்டிருந்தது. உயிர்கள் நன்கு பக்குவப்பட்டு இறை அருளால் பாசத்தடையை கடந்து இறைவனோடு சேர்ந்த பிறகு இந்த பாசத்தால் அப்புறம் என்ன செய்ய முடியல, உயிர்களை தடுக்க முடியவில்லை, வெறுமனே இருக்கு அவ்வளவுதான். அதுக்காக இருக்கின்ற பொருள் இல்லாம போச்சு அப்படிலாம் மாயாஜால பேச்செல்லாம் நம்மகிட்ட கிடையாது, எல்லாம் அழிவுக்கு பொருந்தக்கூடிய கருத்துகள் தான் நம்ம கருத்துகள். உள்ளது எப்போதும் அழியாது, இல்லாதது எந்த சமயத்திலும் வந்து தோன்றாது, சர்க்காரியவாதம் தான் நமக்கு அடிப்படையே. ஆகையினாலே அத்துவிதம் என்று சொல்லிற்கு துவிதம் இரண்டு, அத்துவிதம் என்றால் இரண்டு இல்லை என்று இன்மை பொருள் கொள்கின்றார்கள் ஏகான்மவாதிகள். அவர்கள் இறைவன் என்றும் உயிர் என்றும் இரண்டு பொருள்கள் இல்லை, இருப்பது ஒரு பொருள் தான், அது பரம்பொருளாகிய பரபிரம்மம் என்று சொல்லிவிட்டு போகின்றார்கள். இந்த கருத்து நமக்கு ஏற்புடையதல்ல. நாம் இறைவன் என்றும் உயிர் என்றும் பொருள்களால் இரண்டாக இருந்தாலும் பிரிப்பற்ற கலப்பினாலே இரண்டற்ற நிலையிலே அந்த இருபொருள் விளங்குகின்றன என்று நாம் விளக்கம் தருகின்றோம். இது சாதிரிசிய அன்னை பொருள் விளக்கம் என்று சொல்கின்றோம். ஏன் அவர்கள் சொன்ன மாதிரி இறைவன் உயிர் என்ற இரண்டு பொருள்கள் இல்லை, ஒரு பொருள் தான் உள்ளது, சுருக்கமா ரத்ன சுருக்கமா முடிச்சிட்டாங்க, இதை ஒத்துக்க கூடாது அப்படின்னா மெய்கண்ட தேவநாயனார் அருமையாக கேட்கின்றார், இறைவன் என்று ஒரு பொருள் தான் உள்ளது என்று அறிந்து கொள்ளும் பொருள் இருக்கின்றதல்லவா, ஒன்று ஒன்று என்று சொல்லக்கூடிய பொருள் இருக்கின்றதல்லவா, அந்த பொருள் தான் உயிர்களாகிய நாம். இறைவனே வந்து இறைவன் மட்டும்தான் இருக்கிறான், இரண்டாவது பொருளே இல்லைன்னா இறைவன் என்ன இந்த உமிழ்தங்கள் எல்லாம் படித்து என்ன தவிர ரெண்டாவதா பொருள் இல்லைன்னா அவனே தன்னை பற்றி இப்படி அறிந்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்குமானா? பரம்பொருள் அது மேலான பொருள்னு விளக்கம் கொடுக்கறீங்க. பிரம்மம்னா மேலான பொருள். அந்த பொருள் என்ன? ஆமா நான் பல பொருள்கள் இருப்பதாக நினைத்தேன், ஆனால் ஒரு பொருள் தான் உள்ளதுன்னு அந்த பொருளே உணரக்கூடிய நிலையில் இருந்தால் அது பரம்பொருளா இருக்க முடியுமா? ஆகவே அவர்கள் கொள்கை அப்படி அமைந்து விட்டது. அதுதான் சிக்காகோ சொற்பொழிவுகள் என்ற நூலிலே விவேகானந்தருடைய சொற்பொழிவு கொடுக்கப்பட்டுள்ளது. இவர் ஏகாந்தவாத கொள்கையிலே பிடிப்பு உள்ளவர். சொல்லும் பொழுது அவரே அதில் குறிப்பிட்டிருக்கின்றார், இப்படி சிலர் கேள்வி கேட்டார்கள், பரம்பொருள் ஏன் தன்னையே ஒரு பொருள் என்று அதுவே உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலையிலே ஏன் இருக்கின்றது? முதலில் ஏன் தான் ஒரு பொருள் தான் இருக்கின்றோம் ஏன் உணரல? இப்படிலாம் கேட்டார்கள். இதற்கு பதில் சொல்ல முடியாது, இதற்கு பதில் கிடையாது என்று அவர் சொல்லி தெளிவாக உள்ளபடி சொல்லியிருக்கின்றார். அப்ப ஏன் சரி விளக்கம் இருக்கட்டும். ஆகவே இன்மை பொருள் ஏன் பொருந்தாவது? நான் ரெண்டு இல்லை என்று அறியும் பொருள் ஒன்று உள்ளது, இருப்பது ஒரு பொருள் தான் என்று சொல்லி அறியும் பொருள் உள்ளது, அது பரம்பொருளுக்கு வேறான பொருளாக இருக்க வேண்டும். இதுகாரும் அதனை அறியாமல் இருந்தது அல்லவா? அது அறியாமையோடு கூடிய பொருள், கற்று நூல்களை கற்று கற்று அறிய வேண்டியுள்ளது. அப்ப அது அறிவு தடையோடு கூடிய பொருளா இருக்கணும், அந்த அறிவு தடை தான் பாசம். எனவே மூன்று பொருள்கள் உள்ளன. ஆகவே ஒன்று என்று சொல்லுகின்ற பொருள் உள்ளது, அது உயிர்ன்ற உயிராக உயிரும் சித்துங்க, இறைவனும் சித்துங்க. அப்புறம் ஏன் இறைவன் உயிர் ரெண்டு பொருள் சொல்றீங்கன்னு கேட்டார்கள். அப்ப சொல்றார், உயிர்ங்கிற சித்து பொருள்னால அது பாச தடையோடு கூடியது, இறை அருளால் பாசத்திலிருந்து நீங்கி அவன் அறிவிக்க அறிவது என்று சொல்லி முடித்தார். ஆகவே அத்வைதம் என்ற சொல்லுக்கு இன்மை பொருள் கொள்வது பொருந்தாது என்று பார்த்தோம். இனி மறுதலை பொருள் கொள்பவர்கள் இருக்கின்றார்கள். அநியாயம் என்ற சொல்லிலே அது உள்ள நகரமானது மறுதலை பொருளை தருகின்றது. நியாயத்துக்கு நேர் மாறான ஒரு செயலைத்தான் அநியாயம் சொல்லும். அந்த மாதிரி அத்துவிதம் என்ற சொல்லுக்கு மறுதலை பொருள் விரோத பொருள் கொள்பவர்கள் யாருன்னா மத்துவ மதத்தவர்கள், மத்துவாச்சாரியார் அவரே ஆச்சாரியராக கொண்டவர். ஏகாந்தவாதிகள் குரு கௌடபாதர், குரு கோவிந்தர் போன்றவர்களால் அது தோற்றுவிக்கப்பட்டு ஆதிசங்கரால் பிரபலம் அடைந்தது. ஏகாந்தவாதிகளுக்கு இப்போதைக்கு அதிலே முக்கியமான ஆச்சாரியராக போற்றப்படுபவர் ஆதிசங்கராச்சாரியார். ஏகாந்தவாதத்தில் இதுல வந்து துவைத கொள்கை அவர்கள் தான் மறுதலை பொருள் சொல்பவர்கள். மறுதலை பொருள் இன்மை